புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையத்தின் இயக்குனர் டாக்டர் கே செல்வகுமார் அவர்கள் வழங்கிய பாராளுமன்றம் அமைப்பும் செயல்பாடும் பகுதி ஒன்றை நேற்று நமது பண்பலையில் கேட்டு மகிழ்ந்தீர்கள். அதன் தொடர்ச்சியை தற்போது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
வணக்கம். முனைவர் க. செல்வகுமார், இயக்குனர், உதவி பேராசிரியர், கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையம், பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், தஞ்சாவூர். கடந்த 16 ஆண்டு காலமாக ஆராய்ச்சியிலும் பேராசிரியர் பணியிலையும் எழுத்தின் மூலமாக நூல்களை பதிப்பு செய்வதிலும் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிப்பதிலும் என்னுடைய பணியை செவ்வனே செய்து வருகின்றேன். அந்த அடிப்படையில் இன்று சர்வதேச பாராளுமன்ற தினத்தை ஒட்டி அனைத்து நேயர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன்.
ஐயா, இப்ப நம்மளுடைய பாராளுமன்றத்துல மிகவும் அதிக அதிகாரம் படைத்தவர்கள் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லலாம், அவங்களுடைய பணி மற்றும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அவங்களுடைய பணிகள், பொறுப்புகள், அவங்களுடைய முக்கியத்துவம் அப்படின்னா என்னென்ன சொல்லலாங்க ஐயா?
அதாவது இந்திய பாராளுமன்றத்துல மக்களுடைய பிரதிநிதிகள், அவங்களுக்கு தான் முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டை தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகளை, உறுப்பினர்களை இந்த மக்கள் தன்னுடைய ஓட்டு அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த பிரதிநிதிகள் மக்களவையிலும், மத்தியில் மக்களவையிலும், மாநிலத்தில் சட்டமன்றங்களிலும் தங்களுடைய பிரதிநிதிகள் மூலமாக, பெரும்பான்மையின் மூலமாக ஒரு ஆட்சியை கைப்பற்றி ஆட்சியை நடத்துகிறார்கள். தனக்கு ஒரு அரசாங்கம் தேவையில்லை என்றால் தன்னுடைய வாக்கை மறு கட்சிக்கு, தனக்கு பிடிக்கும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு அதன் ஆட்சியை உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த ஆட்சியானது இந்த பெரும்பான்மை மக்களுக்கு, இந்த அரசாங்கத்தை வழிநடத்துற மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படி வழங்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில், அதாவது அமைச்சர்கள் பிரிவு 74 முதல் 78 வரை குறிப்பிடுகிறது. அதாவது இங்கிலாந்து பாராளுமன்ற ஆட்சி முறை பிரதமரை அரசாங்கத்தின் தலைவராக கொண்டு அங்கு எப்படி நடைபெறுகிறதோ அதே முறையை இந்திய அரசியலமைப்பும் ஏற்றுக்கொண்டது. பிரதமர் மிக முக்கியமான அரசியல் நிறுவனமாக செயல்படுகிறார். ஆனாலும் அமைச்சரவையில் சமமானவர்களுக்கு, முதன்மையாக ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு பொறுப்புகளை வழங்குகிறார். இந்த பிரதம மந்திரியும் அமைச்சரவையும் ஒரு குடியரசுத் தலைவருக்கு உதவிடும் வரையும் அல்லது அறிவுரைகள் வழங்கப்பட்டு அதன் வழி செயல்படுத்தவும், பிரதம அமைச்சரை தலைவராக கொண்டு ஒரு மத்திய அமைச்சரை குழு இருக்க வேண்டும், இந்திய பிரதமர் அரசியல் அல்லது ஒரு அரசாங்கத்தின் தலைவராக கருதப்படுகிறார். இந்திய குடியரசுத் தலைவருக்கு தலைமை ஆலோசகராக அமைச்சருடைய செயல்பாடுகளை இந்த பிரதமர் எடுத்துரைப்பார். மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியே அதன் தலைவர் மற்ற அமைச்சரவையின் தலைவராக செயல்படுகிறார். அரசின் நடவடிக்கைகளை பிரதமரின் தலைமையில் அமைத்து அமைச்சரவையை நிறைவேற்றுகின்ற காரணத்தினால் இவர் அரசியல் தலைவர் என போற்றப்படுகிறார். பிரதமர் பாராளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக தலைவராக செயல்படுகின்றார். பிரதமர் அமைச்சரவை குழுவின் மேல் வடிவத்தின் அடித்தளமாக, அதாவது கீ ஸ்டோன் ஆஃப் தி கேபினட் ஆக்ட் என்று அழைப்பார்கள். ஆக இந்த முறையில் ஒரு பிரதமர் இங்கு செயல்படுவதால் ஒரு பிரதமரின் பொறுப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு பிரதமரின் உண்மையான முதன்மையான முக்கிய பொறுப்பாக அவரது அமைச்சரவையின் உறுப்பினர்களை பட்டியலை தயாரிப்பதாகும். அந்த பட்டியலை குடியரசுத் தலைவரை சந்தித்து ஒப்புதல் பெற்று அமைச்சரவை அமைக்கப்படுகிறது. மிக முக்கியமான அமைச்சர்களுக்கு கேபினட் அந்தஸ்து வழங்கப்படுகிறது. பிரதமர் விரும்பினால் ஒரு அமைச்சரை துணை பிரதமராக ஆக்கவும் முடியும். பிரதமரின் ஆலோசனைப்படிதான் குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்குகின்றார். பிரதமர் எந்த துறைகளை தனது கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமோ அவ்வப்போது அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்றி அமைக்கவும் குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் ஆலோசனை வழங்கலாம். அது போன்ற ஒரு துறையை இரண்டாகவோ மூன்றாகவோ பிரித்து அதை ஒரே துறையாக இணைக்கவும் அத்தகைய அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கு.
ஐயா, தற்பொழுது ஒரு வருடத்தில் பாராளுமன்றம் எத்தனை முறை கூடுகிறது? பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய கூட்டங்கள், அதனுடைய கால அளவு, அதில் வழங்கப்பட்டுள்ள விதிமுறைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
கண்டிப்பா. இந்திய பாராளுமன்றமானது மாநிலங்களவை என்னும் மேலவையும் மக்களவை என்ற கீழவையும் கொண்டிருப்பதால் இது ஈரவை சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. நாட்டின் அனைத்து தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு அந்த நாட்டின் சட்டங்களை இயற்றவும் மாற்றவும் ஒரு உயர்ந்த சட்டம் இயற்றும் அமைப்போ இந்த பாராளுமன்றமாக செயல்படுகிறது. இந்தியா முழுமைக்கும் சட்டங்களை இயற்றவும் சட்டமன்ற பாராளுமன்ற அல்லது தேசிய சட்டமன்றமாக இது விளங்குகிறது. குடியரசுத் தலைவர் பின்வரும் பாராளுமன்றத்தின் செயல்பாடுகளுக்கு பொறுப்பாக இருப்பதால் பாராளுமன்றத்தை தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இங்கே காணப்படுகிறது. ஒரு கூட்டத்தொடர் அழைப்பு விடுத்தல் மற்றும் சிறப்புரை ஆற்றுதல், அவையை ஒத்திவைத்தல், மக்களவையை கலைத்தல், இரு அவைகளிலும் உரையாற்றுதல், அவசர சட்டங்களை பிறப்பித்தல் போன்றவை எல்லாம் இந்த பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடியது. இந்திய பாராளுமன்றத்துக்கு இரு முக்கியமான அதிகாரங்கள், அதாவது சட்டம் அதிகாரம், சட்டத்தை ஏற்றுவதற்கான அதிகாரம், நிதி அதிகாரம், நிதிநிலை அறிக்கை அதிகாரம். ஆக இந்த அதிகாரங்கள் அனைத்தும் நம்முடைய பாராளுமன்றத்தில் மூன்று கட்டங்களாக, அதாவது கோடைக்காலம், குளிர்காலம் அல்லது நம்முடைய நிதிநிலை அறிக்கையின் போது நடைபெறக்கூடிய காலங்கள், இந்த காலங்களில் நம்முடைய மக்களவை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒதுக்கப்பட்டு அந்த காலகட்டத்தின் அடிப்படையில் விவாதங்கள் விவாதிக்கப்பட்டு அதுக்கு சட்டம் இயற்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும், மக்களவையில் மட்டும்தான் நிதி அதிகாரத்தை பயன்படுத்த அதிகாரமும், மாநிலங்களுக்கு அத்தகைய அதிகாரம் வழங்கப்படாமலும் இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி நேரம், பூஜ்ய நேரம், தீர்மானங்கள் என்று மூன்று விதமான பிரிவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு காலகட்டங்களிலும் என்னென்ன விஷயங்களை பற்றி பேசக்கூடியது என்பதை அரசு அறிவிக்க வேண்டும். அரசு அறிவித்ததை எதிர்கட்சியில் இருப்பவர்கள் அதன் சார்ந்த கேள்விகளை, துணை கேள்விகளை அந்த அமைச்சரிடவோ, பிரதம மந்திரியிடோ, இல்ல சபாநாயகரிடோ கேள்வி கேட்டு அதற்கான விளக்கத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஒரு சட்டம் வருகிறது என்றால் இந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவம், அதனுடைய பயன்பாடு, இவற்றையெல்லாம் ஒரு அரசு ஒரு கொள்கை குறிப்பாக வெளியிட வேண்டும். அந்த வகையில் பல்வேறு முதல் கூட்டத்தொடர், இரண்டாம் கூட்டத்தொடர், மூன்றாம் கூட்டத்தொடர் என்று தொடர்கள் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது முதல் கூட்டத்தொடர் என்பது நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் ஆகும், பிப்ரவரி முதல் மே வரை. இரண்டாவது கூட்டத்தொடர் என்பது மழைக்கால கூட்டத்தொடர், ஜூலை முதல் செப்டம்பர் வரை. மூன்றாவது கூட்டத்தொடர் என்பது குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை. ஆக இந்த மாதிரி கூட்டத்தொடர்களில் காலையில் அமர்வு 11 மணியிலிருந்து 1 மணி வரையும், மதியம் 2 மணியிலிருந்து 6 மணி வரையும் இந்த அமர்வுகள் சில நேரங்களில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவை ஒத்திவைப்பு, கால வரையறை எற்ற ஒத்திவைப்பு, கூட்டத்தொடரை ரத்து செய்தல் போன்றவை எல்லாம் இந்த தொடர்களில் கொண்டு வரப்படுகிறது. எனவே 3 கூட்டத்தொடர்கள் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுகிறது. அந்த கூட்டத்தொடர்களில் தான் சட்டங்களும் திட்டங்களும் விவாதங்களும் இங்கு நடைபெற்று மக்களுக்கு நல்லது ஒரு பயனை வழங்குகிறது.
ஐயா, தற்பொழுது இந்தியாவுடைய பாராளுமன்ற ஆட்சி முறையில் அதிகார பிரிவு அல்லது அதிகார பகிர்வு என்பது எந்த அளவு பயன்பாட்டில் உள்ளதுங்க ஐயா?
இந்திய பாராளுமன்றத்தை நாம் 3 வகையாக பிரிக்கலாம். குடியரசுத் தலைவர், மாநிலவை, மக்களவை, இவற்றை 3 உள்ளடக்கியதான் இந்திய பாராளுமன்றம். இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்களவையிலும், நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையிலும் தன்னுடைய பெரும்பான்மையின் மூலமாக ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி நடத்துகிறார்கள். இந்த ஆட்சியை நடத்துவதற்கு அமைச்சரவை ஏற்படுத்தி சுதந்திரமான முறையில் நடைபெறுவதற்கு பிரதமருடைய தலைமையின் கீழ் இவர்கள் எல்லாம் செயல்படுகிறார்கள். இவர்கள் ஒப்புதலை குடியரசுத் தலைவர் பெறுகிறார்கள். குடியரசுத் தலைவருக்கு இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகளை சொல்வதற்காக அட்டார்னி ஜெனரல் அல்ல சட்ட விளக்கங்களை சொல்வதற்கு அல்ல ஆலோசனைகளை சொல்வதற்கு இந்திய அரசாங்கத்தின் சார்பில் அட்டர்னி ஜெனரல் என்கின்ற முதல் சட்ட உறுப்பினர்கள் அவர்கள் செயல்படுவார்கள். இந்த பிரதிநிதிகள் மூலமாக நடைபெறுகிற ஆட்சியை இந்த பிரதிநிதிகள் மக்களவையிலும் மறைமுக மாநில சட்டமன்றங்கள் வாயிலாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மறைமுகமான தேர்தல் மூலமாக மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பு அனுப்புகிறார்கள். இது அந்த சட்டமன்றங்களுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் வாயிலாக தமிழ்நாட்டில் 18 உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது 6 நிரந்தர அவையாகும். இந்த 6 2 ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள் பதவி விலகுவார்கள். இந்த பதவி விலகுவர்கள் அந்த சட்டமன்றங்களில் எந்த கட்சி பெரும்பான்மை இருக்கிறதோ அந்த அடிப்படையிலுடைய உறுப்பினர் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மாநிலத்தின் உரிமையை பேசுவதற்கும் ஒரு மாநிலத்தின் குரலை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு இடமாக மாநிலங்களவை உள்ளது. ஆக மக்களவை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தின் மூலமாக மறைமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் சுமார் 250 உறுப்பினர்களில் 12 உறுப்பினர்கள் கலை, பண்பாடு, சமூக சேவை, அறிவியல், விளையாட்டு போன்ற துறைகளிலிருந்து சிறந்து பணியாற்றிய, இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த வல்லுநர்களையும் அறிஞர்களையும் கௌரவப்படுத்தும் வகையில் குடியரசுத் தலைவரால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் சென்றாண்டு முதல் கொண்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாபெரும் இசைஞானி இளையராஜா என்கின்ற மாநிலங்களவை உறுப்பினராக சேர்க்கப்பட்டார். அவர் இசைக்காற்றிய தொண்டின் அடிப்படையில் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. கேரளாவிலிருந்து பி.டி. உஷா என்ற வீரமங்கை நம்மளுடைய ஆசியா ஒலிம்பிக் போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு இந்தியாவின் பெயரை பறைசாற்றிய அந்த வீரமங்கைக்கு அங்கு மாநிலங்களவை உறுப்பினராக பெயர் சேர்க்கப்பட்டது. நம்முடைய அறிவியல் அறிஞர் அல்லது சமூக சேவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த 12 பேரை தேர்ந்தெடுக்கும் உரிமை குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படுகிறது. ஆக 250 உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்க. ஆக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற இரு அவை உறுப்பினர்களும் சேர்ந்து இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒரு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டும் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமையை பெறுகிறார்கள். எனவே நம்முடைய பாராளுமன்ற முறையானது நேரடியாகவும் மறைமுகமாகவும் தனது ஜனநாயக பண்பையும் பங்களிப்பையும் மிகப்பெரிய அளவில் உறுதிப்படுத்துகிறது என்பதுதான் நம்முடைய ஜனநாயகத்தினுடைய முக்கிய அடிப்படை கூறுகளாம்.
ஐயா, தற்பொழுது பாராளுமன்ற தேர்தல் முறை எவ்வாறு நடைபெறுகிறது? இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இந்த பாராளுமன்றத்தில் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குமோ அந்த அடிப்படையில் தான் நம்முடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு இந்திய குடிமகனாக பிறந்திருக்கணும், 25 வயது நிரம்பியராக இருக்க வேண்டும், அவரது பெயர் நம்ம நாட்டில எந்த வாக்காளர் பட்டியல வேணாலும் இருக்கலாம், ஒரு மத்திய அரசு அல்லது மத்திய அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் அவர் இருக்கக்கூடாது, ஒரு மனநிலை சரியில்லாமலோ ஒரு கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாத நிலையிலோ அந்த அடிப்படை எதுவும் இருக்கக்கூடாது. குற்ற வழக்குகள் 2 ஆண்டுகளுக்கு மேல் அவர் பெற்றிருக்க கூடாது. ஆக இந்த அடிப்படையில் தான் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கவும் தங்களுடைய கேள்விகளை கேட்பதற்கும் இந்த பாராளுமன்றத்துடைய வாக்கை செலுத்தி அந்த வாக்கெடுப்பின் மூலமாக பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தை கலந்து பேசி இந்த மக்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தக்கூடியதான் நம்முடைய பாராளுமன்றம். இதுல இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க,
அதாவது பாராளுமன்றத்துடைய தேர்தல் மற்றும் உறுப்பினர்களுடைய தேர்வு முறை.
இப்ப உறுப்பினர்கள் தேர்வு முறை வந்து இந்திய அரசு ஆணையத்தால் இந்திய அரசு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வழங்குறது. இப்ப இவங்க ஒரு கட்சியின் அடிப்படையில், ஒரு சுயேட்சையா இருக்கலாம், ஒரு கட்சி சார்ந்தவர்கள் இருக்கலாம், இவங்க மக்களுக்கு இல்ல எந்த சட்டமன்ற எந்த பாராளுமன்ற 6 தாலுகாக்கள் சேர்ந்தது ஒரு பாராளுமன்ற ஒரு தொகுதி. அப்ப அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் இணைக்கப்பட்ட ஒரு தொகுதி தான் பாராளுமன்றம். அந்த பாராளுமன்ற தொகுதியில நம்ம ஒரு கட்சியின் வேட்பாளராகவோ உள்ள சுயேட்சையாகவோ இல்ல ஒரு கூட்டணி கட்சி சார்ந்தாவோ நம்ம மக்கள் மத்தியில் நின்று நம்மளுடைய கொள்கைகளை தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடத்தில் பேசி மக்களுக்கு புரிய வைத்து மக்களுடைய பெரும்பான்மையை பெற்று அந்த பெரும்பான்மை என்பது ஒரு ஓட்டாக பெற்று அதன் மூலம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடுநிலைமையாக இந்த தேர்தல் அனைவரும் அனைத்து மக்களும் பங்கு பெற்று பெரும்பான்மை ஓட்டு என்ற அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால் இவர் வெற்றி பெற்ற உறுப்பினர் என்ற சான்றுடன் பாராளுமன்றத்தில் போய் தன்னுடைய கடமைகளை 5 ஆண்டு காலம் செவ்வனே செய்வார்கள். இப்படி தேர்வு முறைகள், இப்படி ஒரு தகுதி முறைகள், இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு இந்திய பாராளுமன்றம் மிக அழகாக செயல்படுகிறது. அப்படி செயல்படும் பொழுது அதற்கான அதிகாரங்கள் குவிக்கப்படாமல் ஒரு பிரதமருக்கான அதிகாரங்கள், ஒரு அமைச்சரவைக்கான அதிகாரங்கள், அல்லது கேபினட்டுக்கான அதிகாரங்கள், அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான அதிகாரங்கள், இந்த அதிகாரங்கள் அனைத்தும் மிக அழகாக செய்வதற்காக அது மேற்பாடுவதற்காக ஒரு அரசு, அதுதான் குடியரசு தலைவர் மூலையில் செயல்படுகிறது. இந்த செயல்பாடுகளை மிக நடுநிலையாக கண்காணிப்பதற்கும் ஆலோசனை கூறுவதற்கும் அல்லது அது ஏற்படக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கும் அல்லது அதில் உள்ள சீர்திருத்தங்களை வலியுறுத்துவதற்கும் ஒரு நடுநிலைமையான ஒரு மன்றமாக இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் இங்கு நடுநிலையாக ஜனநாயகத்தினுடைய மூன்றாவது தூணாக நின்று செயல்பட்டு கொண்டிருக்கு.
ஐயா, இப்ப இந்திய பாராளுமன்றம் மற்றும் மக்களாட்சி குறித்து இந்திய அரசியலமைப்பானது என்ன மாதிரியான ஒரு கருத்துருவை கொண்டுள்ளது ஐயா?
மக்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தங்கள் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டவர்கள் 18 வயது பூர்த்தி செய்தவர்கள் தான் இவர்களை தேர்ந்தெடுக்க முடியும். மக்களவை உறுப்பினர்களுக்கு தொகுதியில் பட்டியல் இனத்தவர்கள் பழங்குடி இனத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. மக்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள், அது அவையின் முதல் கூட்டத்தொடரிலிருந்து தொடங்குகிறது. நெருக்கடி காலகட்டங்களில் மக்களவையின் பதவிக்காலம் குடியரசுத் தலைவரால் 1 ஆண்டு காலம் நீட்டிக்கப்படும். அதே நேரத்தில் நெருக்கடி நிலை திரும்ப பெறப்பட்ட போது எந்த காரணத்தை கொண்டும் அந்த அவையானது 6 மாதத்திற்கு மேல் நீட்டிக்க கூடாது. இதுதான் பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய மிக வலிமையான, பிரதமரின் பரிந்துரையின் அடிப்படையிலோ அல்லது வேறு எந்த ஒரு கட்சியின் பெரும்பான்மை இல்லாத நிலையிலோ குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். அந்த அடிப்படையில் 1976 ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் மக்களவையின் காலம் 5 ஆண்டுகளில் இருந்து 6 ஆண்டுகள் அதிகரிக்கப்பட்டது. 1978 44வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் இது நீக்கப்பட்டு மீண்டும் 5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. ஆக இப்படி ஒரு செயல்பாடுகள் நடைபெறுவதற்கும் இந்த பாராளுமன்றம் தான் வழிவகுக்கிறது. இந்த பாராளுமன்றத்தினுடைய மிக முக்கியத்துவம் நம்முடைய ஜனநாயகத்தினுடைய ஒரு அடித்தளமாக மக்களுடைய குறைகளையும் தக்களினுடைய பாதுகாப்பையும் இந்த நாட்டினுடைய வளங்களையும் இவற்றையெல்லாம் ஒரு அரசாங்கம் முழு பொறுப்பேற்றுக்கொண்டு அதற்கான சட்டங்களையும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தகுந்தார் போன்று இயற்றுவதிலும் செயல்படுத்துவதிலும் இந்த பாராளுமன்றம் தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கின்றது.
ஐயா, இன்றைக்கு இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய பணிகள்ல இந்திய பெண்களினுடைய பங்கு மற்றும் அவர்களுடைய வளர்ச்சி என்பது இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்கு?
அதாவது உலக அளவில் பெண்களின் பிரதிநிதித்துவம் என்பது 193 நாடுகளில் இந்தியா 142வது இடத்தில் உள்ளது. தற்போது 14%, அந்த 14% என்பது ஒரு குறைந்தபட்சம் நமக்கு, அதாவது சென்ற பொது தேர்தலில், அதாவது 17வது மக்களவை தேர்தலில், இந்த தேர்தலில் வந்து 267 புதுமுகங்கள் போட்டியிட்டார்கள். அதுல 78 பேர் தான் பெண்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த 78 பேர் என்பது வெறும் ஒரு 14%. இந்த 14% ஆளுங்கட்சியில மட்டுமே 41 பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இதுல 7828 மொத்த வேட்பாளர்கள்ல 724 பெண் வேட்பாளர்கள் தேர்தலில் கலந்துகிட்டாங்க. அதுலதான் 78 பேர், அதுலதான் 41 பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து. இப்படி இந்த பொது தேர்தலில் ஒரு 14% தான், இந்த தேர்தலையும் 14% தான் போட்டியிட்டார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார். இந்தியாவோட முதல் பொது தேர்தல சுதேசா கிருபாலனி, அம்பு சாமிநாதன், ரகுபாய், அம்ரித் கவுர் போன்ற பெண்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். அதே போன்று இப்ப நடைபெற்ற 18வது பொது தேர்தலில் மகுவா மொய்தாரா, ஜோதிமணி, தமிழ்நாட்டை சேர்ந்த சுதா புது பெண் வேட்பாளர், தமிழ்ச்சி தங்கபாண்டியன், கனிமொழி போன்ற பெண் வேட்பாளர்கள் நம்முடைய இந்திய பாராளுமன்றத்தில் தங்களுடைய குரல்களை அடிக்கடி பதிவு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். அதே போன்ற புது பெண் வேட்பாளர்களும் வெற்றி பெற்று இந்த முறை சென்றிருக்கிறார்கள். ஆக ஜனநாயகத்தில் ஒரு கட்சியின் அடிப்படையில் இந்த பெண்கள் தங்களுடைய சதவீதங்கள் குறைவாக இருந்தாலும் காலப்போக்கில் இந்திய அரசியலமைப்பில் பரிசீலனையில் உள்ள 33% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இதை அமல்படுத்தினால் எல்லா கட்சிகளிலும் தங்களுக்கான இடஒதுக்கீட்டில் கட்சிகளிலே 33% பெண்கள் இருக்கும் நிலை ஏற்படுத்தப்படும். நம்ம உதாரணத்திற்கு 2016-17 நமது முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா அவர்கள் உள்ளாட்சி மன்றங்களில் 33% பெண்களுக்கின்ற இடத்தை 50% மாற்றினார்கள். இது ஒரு வரலாற்று ஒரு பதிவாகும். அதன் மூலம்தான் பல்வேறு மேயர்கள், துணை மேயர்கள், நகராட்சிகள், வார்டு மெம்பர்கள் போன்ற இடங்களில் பெண்களுக்கு நின்று ஒதுக்கப்பட்ட முறையை கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் பஞ்சாயத்துகளில் பெண்கள் அதிகமாக தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கான ஒரு முறை வந்தது. அதுபோன்று இந்திய பாராளுமன்றத்திலும் 2026 இந்த 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வரப்படும் என்று சென்ற பாராளுமன்ற நிகழ்வின் முடிவில் கொண்டு வரப்பட்டது. எனவே அந்த வகையில் இவர்களுடைய பங்கு அதிகப்படுத்தும் பொழுது ஒரு ஆரோக்கியமான, ஒரு நடுநிலையான, ஒரு விவாதத்திற்குரிய அவர்களுக்கான பங்களிப்பை மிக உறுதிப்படுத்தும் வகையில் இந்த ஜனநாயகத்தினுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் மிக அதிக அளவில் அவர்கள் குரல்கள் ஒலிக்கப்படும், அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும், அவர்களுக்கான சட்ட முன் விரைவுகள் அதிகம் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும்.
ஐயா, இதுவரைக்கும் பாராளுமன்ற தினத்தினுடைய தோற்றம், உலகில் என்னென்ன நாடுகள்ல பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கு, குறிப்பா இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய துவக்கம், அதனுடைய வரலாறு, அதன் சிறப்புகள், பாராளுமன்றத்தினுடைய நடைமுறைகள், கடைசியா பாராளுமன்றத்தினுடைய அதிகார வரம்பு, குறிப்பா பாராளுமன்றத்துல பெண்களுடைய பங்கு என்ன அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பா, மிக தெளிவா ஒரு விளக்கமான ஒரு பதிலுரைகளை வழங்கினீங்க. புதுகை பண்புடை நேயர்கள் சார்பா இன்றைய சர்வதேச பாராளுமன்ற தின வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஐயா.
நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையத்தின் இயக்குனர் டாக்டர் கே செல்வகுமார் அவர்கள் பாராளுமன்ற அமைப்பும் செயல்பாடும் பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்கியதற்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.